சிவஞான சித்தியார் சுபக்கத்திற்கு மாதவ சிவஞானவிகள் அருளி செய்துள்ள பொழிப்புரையினையும் 16வது பட்டத்து குருமூர்த்தி அருளி செய்துள்ள பதவுரையினையும் சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டி வைத்துள்ளன. சித்தியாரிலே 4ஆம் சூத்திரத்தின் 2ஆம் அதிகரணத்திலே நம்முடைய சிந்தனை இருந்து வருகின்றது. 4ஆம் சூத்திரத்தின் 2ஆம் அதிகரணம் ஆன்ம இலக்கணம் கூறுவது. பல்வேறு சமயத்தவர்கள் தத்தம் சமய கருத்துகளின் அடிப்படையிலே ஆன்மாவிற்கு இலக்கணம் கூறினார்கள். முதலில் ஆன்மா எப்படிப்பட்டது என்று சொல்ல வருகின்ற இடத்திலே ஆன்மாவானது பிரம்மப்பொருளினுடைய அதாவது பரம்பொருளுடைய பரிணாமமாய் தோன்றக்கூடியது என்று ஏகான்மவாதிகள் ஒரு சாராராகிய பரிணாமவாதிகள் கூறினார்கள். பின்னர் சாங்கியர் என்ன சொன்னார்கள் என்றால், அறிவு குணம் மாத்திரையா இருப்பது குணித்தன்மை கிடையாது என்று சொன்னார்கள். இவற்றை எல்லாம் தெளிவுற மறுத்தருளினார்கள் நம்முடைய ஆசிரியர் அருளந்தி சிவாச்சாரியார். பின்னர் ஆன்மா உருவமுடையது என்றும் சூக்கும உருவமுடையது என்றும் அதிசூக்கும உருவமுடையது என்றும் இவ்வாறு பலவாறு கூறினார்கள். அவற்றையும் மறுத்தருளினார். பின்னர் ஆன்மா அருவுருவம் என்ற கருத்தினையும் மறுத்தருளினார். ஆன்மா அருவம் என்று கூறக்கூடிய கருத்தினையும் மறுத்தருளினார். இனி ஆன்மாவினுடைய அறிவை பற்றி சொல்லும் பொழுது, ஆன்மா அசித்து என்று கூறுகின்ற கருத்தையும் மறுத்தருளினார். அசித்து சித்து என்ற இரண்டு தன்மையும் கூடியது என்று கூறுவதும் பிழை என்று நிலைநாட்டினார். ஆன்மா எதையும் சாராமல் தானே அறியக்கூடிய சித்துப்பொருள் என்ற கருத்தையும் மறுத்தருளினார். அதனைத் தொடர்ந்து ஆன்மா உடம்பிற்குள் அணு அளவிற்றா இருப்பது என்று பாஞ்சராத்திரிகள் கூறுகின்ற கருத்தையும் மறுத்தருளினார். இனி தொடர்ந்து மிருதி நூலார் கூறுகின்ற கருத்து, அந்த கருத்து விளங்குகின்ற பாடலைத்தான் இப்பொழுது நாம் சிந்திக்க வேண்டும். மிருதி நூலார் என்ன கூறுகின்றார்கள்? அதாவது ஸ்மிருதிகளையே பரம பிரமாணமாக கொள்வோம். அவர்களைத்தான் மிருதி நூலார் என்று இங்கே ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். மிருதி நூலாருடைய கருத்து என்னவென்றால், உடம்பிற்குள் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே ஆன்மா உள்ளது. அணு அளவிற்றாக இருக்கின்றது என்று கூறவில்லை, ஆனால் உடம்பிற்குள்ளே ஒரு குறிப்பிட்ட இடத்திலே இருக்கின்றது. இப்ப நம்ம வீட்டிற்குள்ளே வீடு பெரிய அறைகள்லாம் இருக்கின்றன, அதில் ஒரு இடத்துல ஒரு மேசை இருக்கின்றது இல்லையா? அப்போ வீட்டுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த மேசை இருப்பது போல, அந்த மாதிரி இந்த பெரிய உடம்புக்குள்ளே ஒரு இடத்திலே இருதய தானத்திலே ஆன்மாவானது இருக்கின்றது. உடம்புக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட இட வரையறைக்குள்ளே அப்படிதான் ஏகதேசியாக இருத்தல், ஒரு இட வரையறைக்கு உட்பட்டு இருப்பதுதான் ஏகதேசியாக இருத்தல். அப்படி ஏகதேசியாக உடம்பினுள்ளே இந்த உயிர் இருக்கின்றது, ஒரு குறிப்பிட்ட இடத்திற்குள்ளே இருக்கின்றது என்று கூறுகின்றார்கள். இந்த கருத்தும் பொருந்தாது என்பதை ஆசிரியர் திறம்பட மறுத்தருகின்றார். உடலினில் ஏகதேசி உயிரினில் உருவாய் மாயும் படர் உறும் அறிவின்று எங்கும் சுடர்வழி பண்பது எண்ணில் சுடர் தொடை சுடுவது எங்கும் தொட்டிடம் அறிவுண்டாகும் அடர்புலன் இடத்தும் ஒக்க அறிவிட வேண்டும் அன்றே என்பது ஆன்மா உடலின் ஏகதேசியாக இருக்கின்றது என்ற கருத்தினை மறுத்தருளக்கூடிய அழகிய பாடல். மிக அருமையான தர்க்க நுட்பங்கள் இந்த பாடலிலே விளங்குகின்றன. உயிர் உடலினில் ஏகதேசி எனின் பதவுரை பார்க்க, உயிர் உடலினில் ஏகதேசி எனில் மிருதி நூலார் என்ன சொல்கின்றார்கள்? உயிராவது உடம்பகத்து ஏகதேசமாய் இதயதானத்தில் நிற்ப என்று சொல்கின்றார். அதாவது புல்லின் நுணியிலே பனித்துளி இருக்கின்றதல்லவா, புல் முழுக்க அந்த பனித்துளி இல்லாமல் புல்லினுடைய அந்த நுணியிலே இருக்கின்றது. அது மாதிரி உடல் முழுக்க உயிர் நிறைந்திருக்காமல் உடலினில் ஒரு பகுதியில் இதய தானத்தை தான் சொல்கின்றார்கள். இதய தானத்தில் மட்டும் உயிரானது நிற்கின்றது. அப்போ மற்ற எல்லா இடங்களிலையும் இதயதானத்தில் இருக்கின்ற உயிர் உடம்பினுடைய மற்ற இடங்கள்லையும் வந்து எப்படி அறிகின்றது? இது இதயதானத்தில் மட்டும் இருந்தா உடலுடைய மற்ற பாகங்களில் யாராவது தொட்டால் அதை எப்படி அறிகின்றது என்று சொல்லும் பொழுது, விளக்கொளி போல யாங்கனம் வியாபிக்கும், சுடர் ஒளி பண்பது என்பதை இங்கே நாம் இணைத்துக் கொள்ள வேண்டும். பதவுரையிலே அதை தெளிவுற காட்டியிருக்கின்றார் ஆசிரியர். என்ன சுடர் ஓரிடத்தில் இருந்தாலும் ஒளியானது பறந்து விளங்குகின்றது. அது மாதிரி ஆன்மாவானது உடம்பிலே இதயதானத்தில் இருந்தாலும் அந்த ஆன்மாவின் அறிவு உடம்பெங்கும் பறந்து விளங்குகின்றது. அதனால உடம்புல எந்த இடத்துல எது நடந்தாலும் இதயதானத்தில் இருந்து கொண்டு அந்த ஆன்மா அதை அறிந்து கொள்ள முடிகின்றது. ஒருவர் காலை தொட்டால் கூட அதை ஆன்மா அறிகின்றது. ஒருவர் நம்மை தொடுகின்றார் என்று அறிகின்றது. எப்படி இதயதானத்திலெல்லாம் ஆன்மா இருக்கின்றது, அப்போ இதயதானத்தில் தொட்டாதானே அது அறியணும், காலை தொட்டா கூட அது அறியுது அப்படின்னா, அப்போ இதயதானத்தில் ஆன்மா இருந்தாலும் அதன் குணமாகிய அறிவு உடல் எங்கும் பறந்திருக்கின்றது. இது எதை போல அப்படி இருக்க முடியுமான்னு தடையிடும். இது எதை போலன்னா, விளக்கு ஓரிடத்தில் இருந்தாலும் அதன் குணமாகிய ஒளி அந்த அது இருக்கின்ற அறை முழுக்க பறந்து விளங்குவது போல என்று சொல்கின்றார்கள். சொன்னார்கள், உயிராவது உடம்பகத்து ஏகதேசமாய் இதயதானத்தில் நிற்ப அவ்வுயிரின் அறிவு விளக்கு ஒளி போல யாங்கனும் வியாபிக்கும், எல்லா இடத்திலையும் பறந்து விளங்கும் என்பர் எனின் என்று விருதி நூலார் சொல்லுவார்களே என்றால், உருவாய் மாயும். முதல்ல இதுல பல பொருந்தாமைகள் இருக்கின்றன. முதல்ல என்ன சொல்றோம் அப்படின்னா, உடம்பினுள் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருப்பது இந்த உயிர் அப்படின்னு சொன்னால், இந்த உயிர் வந்து உருவமுடைய பொருளாகத்தான் இருக்க வேண்டும். உருவமுடைய பொருள் தான் ஒரு பெரிய ஒரு இடத்துல ஒரு சிறிய இடத்தை தனக்கென்று வைத்துக் கொண்டு ஒரு பகுதியில் இருக்கும். ஒரு இட வரையறைக்கு உட்பட்டு ஒரு பொருள் இருக்கிறது அப்படின்னா அது உருவமுடைய பொருளாகத்தான் இருக்க வேண்டும். ஏற்கனவே உயிருக்கு உருவம் உண்டு சொன்னால் என்னென்ன குற்றங்கள் எல்லாம் எய்தும் என்று முன்னாலேயே ஒரு பாடலை தெளிவாக சொல்லியிருந்தார். அந்த குற்றங்கள் எல்லாம் உயிர் உருவமுடையது என்று சொல்லும் போது ஏற்படுகின்ற குற்றங்கள் எல்லாம் மிருதி நூலாருடைய இந்த கருத்துக்கும் ஏற்படும். இது முதலாவது. இரண்டாவது, இவர்கள் கொடுக்கின்ற அந்த உவமை விளக்கம் பொருத்தமானதாக இல்லை. எப்படி? எங்கும் படர் உரும் அறிவின்று. எங்கும் படர் உரும் அறிவின்று பாடல்ல இரண்டாம் அடியில படர் உரும் அறிவின்று எங்கும் அப்படின்னு இருக்கிறது. அதை எங்கும் படர் உரும் அறிவின்று என்று வைத்துக் கொள்ள வேண்டும். எவ்விடத்தும் வியாபித்தறிதல் செல்லாது. உடம்புல ஒரு இடத்துல மட்டும் உயிர் இருக்கிறது, உடம்பின் மற்ற இடங்களில் உயிரானது இல்லை அப்படின்னா, ஒரு இடத்துல மட்டும் உயிர் இருந்து கொண்டு அது உடம்பினுடைய மற்ற இடங்களையும் அறிவதற்கு வாய்ப்பில்லை. அதான் சொன்னமே, உயிர் வந்து ஒரு இடத்துல தான் இருக்கிறது, அதன் குணமாகிய அறிவு உடம்பெங்கும் வியாபித்திருக்கிறதுன்னு சொன்னமே அப்படிங்கிறார்கள். அது பொருந்தாது. ஏன்னா உயிரின் குணமாக இருப்பது அறிவு. இந்த குணம் இருக்கின்றதே, எந்த பொருளுக்கும் அந்த பொருளின் குணம் வந்து அந்த பொருள் அளவுக்குத்தான் இருக்குமோ ஒழிய பொருளையும் கடந்து அந்த குணம் பறந்து விரியாது. அதைத்தான் சொல்கின்றார்கள், குணம் குணி அளவின் அன்றி. குணி என்றால் குணத்தை உடைய பொருள், அதுதான் குணி. இப்ப அறிவு வந்து குணம், அந்த அறிவை உடைய பொருள் உயிர் ஆன்மா, இந்த ஆன்மா வந்து குணி. ஆகவே குணியாகிய ஆன்மாவின் அளவுக்குத்தான் அதன் குணமாகிய அறிவும் இருக்குமோ ஒழிய, குணியாகிய ஆன்மா இதய தானத்தில் மட்டும் இருக்கிறது ஆனால் அதன் குணமாகிய அறிவு உடல் முழுக்க இருக்கின்றது என்று சொன்னார். அது பொருந்தாது. குணகுணி சம்பந்தத்திற்கு, குணகுணி இயல்பிற்கு பொருந்தாத கருத்து அது. அதைத்தான் அருமையாக தர்க்கம் கூறி நிலைநாட்டுகின்றார். குணம் குணி அளவின் அன்றி எவ்விடத்தும் வியாபித்தறிதல் செல்லாது. அப்போ அவர்கள் அதற்கு எடுத்துக்காட்டு தருகின்றார்கள். ஏற்கனவே நாம் சொல்லியிருந்தோமே சுடரொளி பண்புன்னு, அதை மீண்டும் சொல்லி காட்டுகின்றார்கள். சுடரொளி பண்பது என்னின் என்ன? விளக்கின் ஒளியாவது என்ன? அது விளக்கு ஓரிடத்தில் இருக்க அதன் ஒளி எங்கும் பறந்து விளங்குகின்றதே, அது மாதிரின்னு சொன்னோமே அப்படின்னா அந்த ஓமையும் பொருந்தாதீங்க. ஏன் அப்படின்னா, விளக்கினுடைய இவர்கள் என்ன சொல்கின்றார்கள், விளக்கு ஓரிடத்தில் இருக்கின்றது, அதன் குணமாகிய ஒளி அந்த அறை முழுக்க நிறைந்திருக்கிறது. அது மாதிரி உடம்பிற்குள்ள உயிர் வந்து இதயதானமாகிய அந்த ஓரிடத்தில் மட்டும் அந்த உயிர் இருக்கிறது, உயிரின் குணமாகிய அறிவு உடல் முழுக்க வியாபித்திருக்கிறது என்று சொல்கின்றார்கள். இப்போ விளக்கினுடைய ஒளி இருக்கின்றதே, அதை இங்க ஓமையா சொல்வது பொருந்தாது. ஏன்னா உயிருக்கு அறிவு வந்து குணம், ஆனால் விளக்கிற்கு ஒளி என்பது குணம் அன்று, ஒளி என்பது விளக்கின் குணம் அன்று. அப்ப அது என்னது அப்படின்னா, ஒளி என்பது விளக்கினுடைய சூக்கும வடிவம் தான். விளக்கு என்று இங்க சொல்லப்படுவது இந்த சுடர், எரிகின்ற சுடர் இருக்கின்றதே அதுதான் விளக்குங்கிறோம். தானியாக வேற அதை தாங்குகின்ற தகழிக்கும் விளக்குன்னு வேறு வந்தது. ஆக அந்த எரிகின்ற சுடரைத்தான் விளக்குன்னு சொல்றோம். அந்த சுடர் ஒளிவிட்டு எரிகின்றது, அது தருகின்ற ஒளியும் வந்து என்னதுதான், அதனுடைய சூக்கும வடிவம் தான். ஆகவே ஒளி என்பது விளக்கினுடைய குணம் அன்று, விளக்கினுடைய சூக்கும வடிவம். அப்போ அந்த விளக்கு சுடருக்கு குணம் தான் எதுன்னா, சூடுதான் அதனுடைய குணம். விளக்கு சுடருக்கு சூடுதான் குணம். ஒளி ஒளி என்பது அந்த விளக்கு சுடருடைய சூக்கும வடிவம். சுடர் அதனுடைய தூள வடிவம், ஒளி அதனுடைய சூக்கும வடிவம். ஆகையினாலே இங்க குணத்துக்கும் குணிக்கும் சொல்லும் போது இங்க விளக்கும் ஒளிக்கும் சொல்லக்கூடாது. அதுதான் இங்கே குறிப்பிடுகின்றார். மிக நுண்மையான கருத்து. நம்முடைய சிவஞானசனுடைய உரையினால் தான் இந்த கருத்து நுட்பம் நமக்கு விளங்குகின்றது என்பதை நாம் மறவாது உடங்கொள்ள வேண்டும். விளக்கின் ஒளியாவது விளக்கினது சூக்கும வடிவே அன்றி குணம் அன்று ஆகலான் அகுது ஈண்டைக்கு ஓமை ஆகாது. அதெல்லாம் உங்க கருத்து ஐயா, மிருதி நூலார் சொல்றான். ஏன் விளக்குக்கு ஒளி வந்து குணம் அப்படிதான் நாங்க சொல்லுவோம், நீங்க வேணா வச்சுக்கோங்க. விளக்குக்கு ஒளி வந்து குணம் இல்ல, அது சூக்கும வடிவம் தான், நீங்க வச்சுக்கோங்க. சித்தாந்திகள் வேணா அப்படி வச்சுக்கோங்க. நாங்க மிருதி நூலார், நாங்க என்ன சொல்றோம், விளக்கினுடைய குணம் தான் ஒளி. ஆமா அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து அவருடைய கருத்து தவறு என்பதை வேறு ஒரு விதமாகத்தான் நாம நிலைநாட்டணும். என்ன, விளக்குக்கு ஒளி வந்து சூக்கமான வடிவம் தான், குணம் அல்ல அப்படின்னு சொன்னால் அவர்கள் அதை உடன்பட மாட்டேன்கிறார்கள். அப்போ அது வேற ஒரு முறையில தான் அவர்களை வந்து அந்த கருத்து தவறானதுன்னு உணரும்படியா சொல்லணும். எப்படி அருமையா சொல்றாங்க, சுடர் தொடின் சுடுவது தொட்ட இடம் எங்கும் அறிவுண்டாகும். மூன்றாம் அடியில் இருக்கு இல்லையா, சுடர் தொடில் சுடுவது, சுடர் தொடில் சுடுவது எங்கும் தொட்டிடம் அறிவுண்டாகும். ரொம்ப அற்புதமான கருத்து இந்த மூன்றாம் அடியில, ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறார். ஆக மிருதி நூலை பின்பற்றுபவனே, நீ என்ன சொன்னாய், ஒளியானது விளக்கின் குணம்தான் என்று சொன்னாய். ஆகவே விளக்கு ஓரிடத்தில் இருந்தாலும் அதன் குணமாகிய ஒளி அது இருக்கின்ற அறை முழுக்க பறந்து விளங்குகின்றது. அதுபோல உயிரானது உடம்பிலே இதயதானம் என்ற ஓரிடத்தில் மட்டும் இருந்தாலும் அந்த உயிரின் குணமாகிய அறிவு உடல் முழுக்க பறந்து விளங்கலாம் என்று நீ உன்னுடைய கருத்தை சாதிக்கின்றாய். எப்படிப்பட்ட ஒரு பொருந்தாமை இந்த ஓமைக்கும் ஓமயத்திற்கும் இருக்கின்றது என்பதை உணர்ந்துவார் என்று கூறுகின்றார். என்ன, சுடர் தொடில் சுடுவது, நீ உன்னுடைய ஓமைக்கு வா, விளக்கு எரிகின்றது அல்லவா, அந்த விளக்கு சுடரை தொட்டால்தான் வந்து நமக்கு வந்து சுடும். விளக்கு சுடரை தொட்டால் சுடும். நீ என்ன சொல்ற, அந்த விளக்கினுடைய குணம்தான் ஒளின்னு சொல்றேன். அப்போ எங்கும் பறந்திருக்கின்ற அந்த வெளிச்சமாக இருக்கின்ற அந்த ஒளியை தொட்டால் நமக்கு சூடு உண்டாகாது. தகழிக்கிட்டே போய் அந்த எரிகின்ற சுடரை தொட்டால் தான் சூடு உண்டாகுமே ஒழிய, அந்த அறையெங்கும் பறந்திருக்கின்ற அந்த வெளிச்சமாகிய ஒளியை தொட்டால் சூடு நமக்கு உண்டாகாது. நேராக போய் சுடரை தொட்டாதான் சூடு உண்டாகும். அதே மாதிரி நீ இந்த ஓமைக்கு தான் நீங்க வச்சுதான் உன்னுடைய கருத்தை சொல்ற, இதய தானத்தில் மட்டும் உயிர் இருக்கின்றது, உடம்பின் மற்ற பகுதிகள் எங்கும் அதனுடைய அறிவு வியாபித்திருக்கிறது, அதனுடைய குணமாகிய அறிவு வியாபித்திருக்கிறது சொல்றேன். இப்ப என்ன அப்படின்னா, விளக்கினுடைய குணம் ஒளி என்று நீ சொல்கின்றாய், அது அறையெங்கும் இருக்கின்றது, விளக்கு ஓரிடத்தில் மட்டும் இருக்கின்றது. அப்ப அறையெங்கும் இருக்கின்ற அந்த வெளிச்சமாகிய ஒளியை தொட்டால் சூடு உண்டாவதில்லை, விளக்கை போய் தொட்டால்தான், இந்த விளக்கு சுடரை தொட்டால்தான் சூடு உண்டாகிறது. அதே மாதிரிதான் இதய தானத்தில் இருக்கின்ற அந்த உயிர் இருக்கின்றதே, இப்ப இதய தானத்தில் யாராவது தொட்டால்தான் அந்த உயிர் வந்து அந்த பரிசத்தை உணர வேண்டும். மற்ற பகுதிகளில் தொட்டால் அதன் குணமாகிய அறிவு அங்கு இருக்கலாம். ஒளியின் குணமாகிய விளக்கின் குணமாகிய ஒளி வந்து சுடலையே, அந்த மாதிரி உயிரின் குணமாகிய அறிவும் மற்ற இடங்களில் அறியக்கூடாது. காலை தொட்டாலோ கையை தொட்டாலோ அங்க வந்து அந்த பரிசம் அறியப்படக்கூடாது. நேரம் நெஞ்ச தொட்டாதான் அந்த பரிசம் அறியணும், ஏன்னா நெஞ்சில தான் உயிர் இருக்கின்றது. அப்ப நெஞ்சில தான் அந்த நெஞ்சில தொட்டாதான் அந்த பரிசத்தை உயிர் அறியணும். ஏன்னா எப்படி உன் ஓமையில சுடரை தொட்டாதான் சுடுகின்றது, சுடரின் குணமாகிய ஒளி அந்த அறை முழுக்க இருக்கின்றது. ஆனால் அந்த அறை முழுக்க எங்கு சென்று அந்த வெளிச்சமாகிய ஒளியை தொட்டாலும் சூடு நிகழ்வதில்லை. அதுபோல உடம்பிலே வேறு எந்த பாகத்தை தொட்டாலும் அந்த பரிச உணர்வு உயிரால் அறியப்படக்கூடாது. இதயத்தை தொட்டால் மட்டுமே, நெஞ்சை தொட்டால் மட்டுமே பரிச உணர்வு அறியப்பட வேண்டும். ஆனால் அனுபவம் அப்படியா இருக்கிறது? உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை எங்கு எந்த பொருள் பட்டாலும் உடனே அந்த பரிசத்தை உயிர் அறிந்து கொள்கின்றதே. ஆகவே உன்னுடைய உவமை நீ எடுத்துக்கொண்ட பொருளை சாதிக்க வராது, சாதிப்பதற்கு அது சிறிதும் துணை செய்யாது. ஆகவே குணம் அல்லாத ஒன்றை நீ குணம் என்று கொண்டு, விளக்கிற்கு குணம் அல்லாத ஒளியினை நீ குணம் என்று கொண்டு சாதிக்க முனைந்தால் இது மாதிரி சிக்கல் தான் ஏற்படும் என்று சொல்லி அவனுடைய அந்த பொருந்தாத கருத்தை மிக அழகாக மறுத்து வருகின்றார் ஆசிரியர். அதனுடைய உரையாசிரியர் சிவஞான சுவாமியுடைய உரை திறத்தின் மூலம்தான் நூலாசிரியருடைய அந்த திருவுள்ளத்தை நம்மால் இந்த இடத்தில் உணர முடிகின்றது. எத்துணை சிறப்பான தர்க்கத்தை, எவ்வளவு நுணுக்கமான ஒரு கருத்து செறிவினை நூலாசிரியர் வைத்திருக்கின்றார் இந்த பாடலில் என்ற உண்மையினை நமக்கு அங்கையின் நெல்லிக்கனியாய் நம்முடைய உரையாசிரியர் சிவஞான சுவாமிகள் தான் புலப்படுத்துகின்றார்கள். இப்பொழுது நாம் பொழிப்புரையினை பார்க்கலாம். இனி மிருதி நூலார் உயிராவது உடம்பகத்து புன்னுணி துளிபோல் ஏகதேசமாய் இதயத்தானத்தின் நிற்ப அவ்வுயிரின் அறிவு விளக்கொளி போல யாங்கனும் வியாபிக்கும் என்பதும் அடாது என்று அவர்கள் கூறுவதும் பொருந்தாது. என்னை என்ன உயிர் ஏகதேசமாயின் மேல் உரு உயிர் என்றார்க்கு ஓதிய குற்றமனைத்தும் எய்தும் ஆகலானும் அப்புறம் குணம் குனியளவின் அன்றி மேற்செல்லாமையானும் விளக்கின் ஒளியாவது விளக்கினது சூக்கும வடிவே அன்றி குணம் அன்று ஆகலான் அகுது ஈண்டைக்கு ஓமை ஆகாமையானும் ஆமெனவே கொள்ளினும் அதனோடு இதனிடை வேற்றுமை பெரிதாகலான். அந்த வேற்றுமைதான் அந்த பெரிதாகிய வேற்றுமை. அதுதான் பதவுரையில நம்முடைய குருமூர்த்திகள் புலப்படுத்தினார்கள். என்னவென்றால் விளக்கின் குணமாகிய ஒளி சுடுவதில்லை, விளக்கையே நேர போய் தொட்டாதான் சுடுகின்றது. அதுபோல உயிரின் குணமாகிய அறிவு இருக்கிற இடத்திலெல்லாம் பரிசம் உணரப்படக்கூடாது. உயிரே இருக்கின்ற இதயதானத்தில் மட்டும்தான் உணரப்பட வேண்டும் மிருதி நூலார் கருத்துப்படி. ஆனால் அனுபவத்திற்கு அது பொருந்தவில்லை. எங்கு தொட்டாலும் அந்த பரிசம் உணரப்படுகின்றது என்று நாம் பார்த்தோம். உயிரினை அணுவென்பார்க்கும் இது ஒக்கும். உயிர் அணு அணு அளவினதே என்று கூறுவோருக்கும் இங்க சொன்ன மறுப்புகள்லாம் பொருந்தும். முந்தைய பாடல்ல அவர்களை பார்த்தோம். உயிர் வந்து உடம்புக்குள்ள ஒரு அணு அளவில் இருக்கும் அப்படின்னா அந்த அணு அளவாகிய உயிர் உடம்புக்குள்ள எந்த இடத்துல இருக்கிறதோ அந்த இடத்துல மட்டும்தான் அறிவு என்பது நிகழணும். ஏன்னா குணி அளவில் மட்டும்தான் குணம் இருக்கும், குணிக்கு அப்பாற்பட்டு குணம் இருக்காது என்று இங்கு மறுத்த மறுப்பு உயிரை அணுத்தன்மை உடையது என்று கூறுகின்ற பாஞ்சராத்திரிகளுக்கும் இந்த மறுப்பு பொருந்தும் என்று குறிப்பிடுகின்றார். ஆக உடம்பிற்குள்ளே உயிர் எங்கு உள்ளது என்ற கருத்து வருகின்றது. உயிர் வந்து உருவமுடையது, அருவுருவமானது, அருவமானது என்ற கருத்துக்கள் மறுக்கப்பட்டன. உயிர் அசித்து, சித்து அசித்து, சித்து என்ற மூன்று கருத்துக்களும் மறுக்கப்பட்டன. அதன் பிறகு உடம்பிற்குள்ளே உயிர் எங்கு இருக்கின்றது, எப்படி இருக்கின்றது என்ற ஆராய்ச்சி வரும்பொழுது உடம்பிற்குள்ளே அணு அளவிற்றாக இருக்கின்றது என்ற பாஞ்சராத்திர கருத்தும், உடம்பினில் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே ஏகதேசியாக இருக்கின்றது என்று மிருதி நூலார் சொல்கின்ற கருத்துக்களும் மறுக்கப்பட்டன. இனி அடுத்த கருத்து, இந்த உயிரானது உடம்புக்குள்ளே எப்படி இருக்கின்றது என்றால் எடுத்த உடல் அளவு இந்த உயிர் இருக்கின்றது, உடலெங்கும் நிறைந்திருக்கின்றது. உடல் வளர்ந்து பெருசானா அந்த உடல் அளவுக்கு அது வியாபித்துக் கொள்ளும் என்று சொல்லக்கூடிய சமணர்களுடைய கருத்து. உடம்பிற்குள் ஓரிடத்தில் இருக்கும் மிருதி நூலார் கூறினார்கள், உடம்பெங்கும் வியாபித்திருக்கும் என்று போது சமணர்கள் கூறுகின்றார்கள். இந்த கருத்தும் சித்தாந்தத்திற்கு ஏற்புடையதல்ல. இப்ப சித்தாந்தம் என்னதான் சொல்ல வருகின்றது என்று அறிந்து கொள்ளக்கூடிய ஆர்வம் நமக்கு நிறையவே இப்பொழுது இருக்கும். என்னவென்றால் அருவம் அருவுருவம் உருவம் என்று உயிரை மூன்று வகையாக எப்படி சொன்னாலும் பொருந்தாதுன்னு சொன்னார்கள். அசித்து சித்தசித்து சித்து இந்த மூன்றிலையும் உயிரை வந்து இப்படித்தான் சொன்னாலும் பொருந்தாதுன்னு சொன்னார்கள். அணு அளவிற்றாக உடம்பினுள் இருப்பது என்பதும் பொருந்தாது, உடம்பில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருக்கின்றது என்பதும் பொருந்தாது. இப்போ சமணர்கள் சொல்கின்றார்கள் எடுத்த உடலளவு நிறைந்திருப்பது உயிர்னு சொல்றாங்க, அதுவும் பொருந்தாதுன்னு சொல்றோம். அப்போ வந்து என்னதான் சித்தாந்த சிவர்கள் சொல்ல வருகின்றார்கள் என்று அறியக்கூடிய ஆர்வம் நமக்கு நிறைவே இருக்கின்றது. அதற்கு இன்னும் இரண்டு மூன்று பாடல்கள் இருக்கின்றன. இந்த பாடல்களுடைய செய்திகளை நாம் பார்த்துக்கொண்டு அந்த உண்மையை அறியலாம். இப்பொழுது உடம்பு அளவு நிறைந்திருப்பது உயிர் என்ற கருத்திலே என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருகின்றன என்று சொன்னால், அந்த பாடலை முதலில் பார்க்கலாம். உருவினில் நிறைந்து நின்று அங்கு உணர்ந்திடும் உயிரது எண்ணின் மறுவிடாத உறக்கம் வாயில் அறிவு ஒக்க வழங்க வேண்டும். பெருகிடும் சுருங்கும் போதம் பேருடர் சிற்றுடற்கண் வருமுடர் குறைக்க ஒக்க குறைந்தபின் மாயும் அன்றே. என்ன, உருவினில் நிறைந்து நின்று அங்கு உணர்ந்திடும் உயிரது எண்ணின். இனி சமணர் உடம்பளவில் நிறைந்து நின்று அங்கே உணர்வது உயிர் என்பர் எனின். சமணர்கள் என்ன சொல்றாங்க, எடுத்துள்ள உடம்பு அளவுக்கு உயிர் வியாபித்து நிற்கும் சொல்றாங்க. இது பொருந்துமா? முதலில் என்ன தடை வருகின்றது இதுக்கு? உறக்கம் மறுவிடாது, உறக்கம் உராது. உடம்பளவுக்கு உயிர் நிறைந்து நின்றால் முதல்ல உறக்கம் வராது, உறக்கம்ங்கிற அவத்தை. அப்போ அஞ்சவத்தைகள் நிகழமாட்டா? நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர்படங்கள். ஏன்னா எடுத்த உடல் அளவுக்கு அந்த உயிர் நிறைந்திருக்குன்னு வைங்க, அப்போ உறக்கம் எப்படி வரும்? தூள உடலின் சார்பை விட்டால் அல்லவா உறக்கம் வரும். தூள உடலின் சார்பை விட்டு சூக்ம உடல்ல உயிர், சூக்ம உடலுக்குள்ள மட்டும் இருப்பதுதானே உறக்க நிலை. அப்புறம் சூக்ம உடலின் சார்பையும் விட்டுதான் இன்னும் கீழான அவத்தைகளுக்கு போகும். இது எடுத்த தூள உடல் அளவுக்கு இந்த உயிர் நிறைந்தே இருக்கும் அப்படின்னா இது எப்படி தூள உடலின் சார்பை விட்டு சூக்ம உடலுக்கு போகும்? எப்படி மற்ற கனவு, நான், உறக்கம் போன்ற அவத்தைகளெல்லாம் எப்படி அடையும்? ஆகையினாலே அஞ்சவத்தைகள் உடம்பில் நிகழக்கூடாது. ஆனால் அஞ்சவத்தைகள் நிகழ்கின்றன. ஆகையினாலே உடலெங்கும் நிறைந்திருப்பது உயிர் என்பது பொருந்தாது. சரி, அப்புறம் என்ன தடை வருது? வாயில் ஒக்க அறிவு வழங்க வேண்டும். ஐம்பொறியினும் ஒருங்கே அறிவு நிகழ்தல் வேண்டும். ஐம்பொறியினும் ஒருங்கே அறிவு நிகழ்தல் வேண்டும். இது போன பாடலே இந்த கருத்து வந்தது, இறுதி அடியில அது நாம வந்து விட்டுட்டோம். இந்த இடத்துல பொருத்தமா இருக்கு, பார்க்கலாம். போன பாடல இறுதி அடியில அடற்புலன் இடத்தும் ஒக்க அறிவெழ வேண்டும் என்றே மிருதி நூலார் அறையின் ஓரிடத்திலே விளக்கு இருப்ப அந்த விளக்கின் ஒளி அறையெங்கும் நிறைந்திருப்பது போல உடம்பின் இதயதானத்தில் மட்டும் உயிர் இருக்க அதன் அறிவு உடலெங்கும் வியாபித்திருக்கிறது சொன்னார்கள். அப்போ இதே மாதிரி ஒரு தடை எழுப்பினார். என்ன அப்படின்னா, அந்த அறையில ஓரிடத்தில் விளக்கு இருக்கிறது, விளக்கின் ஒளி அறை முழுக்க விளக்குகின்றது, எல்லா பக்கமும் விளக்குகின்றது. அந்த மாதிரி அந்த விளக்கு ஓமையை வந்து உயிருக்கு சொன்னால் ஓரிடத்தில், அதாவது இதயதானத்தில் மட்டும் இருக்கின்ற உயிர் ஐந்து பொறிகளையும் கொண்டு ஒரே காலத்தில் அறிய வேண்டும். ஏன்னா அறையின் நடுவில் இருக்கிற விளக்கு வந்து அறை முழுக்க ஒளியை சீராக பரப்புகிறது அல்லவா, அது மாதிரி ஒரு இடத்துல இருக்கிற உயிர் வந்து ஐம்பொறிகளையும் கொண்டு ஒருங்கே அறிய வேண்டும். விளக்கு சுற்றியுள்ள இடங்களை எல்லாம் ஒருங்கே விளக்குவது போல் உயிரும் ஐம்புலன்களையும் கொண்டு சுற்றியுள்ள விடயங்களை ஒருங்கே அறிய வேண்டும். ஆனால் அப்படி அறியவில்லை, அதனாலும் அந்த விளக்குமை பொருந்தாதான் அங்க மறுத்தார். அதே மாதிரி கருத்து தான் இங்க, எடுத்த உடல் முழுக்க நிறைந்திருக்கிறது உயிர் என்று சமணர் கூறுகின்றார்கள். எடுத்த உடல் முழுக்க உயிர் நிறைந்திருந்தது என்று சொன்னால் அது ஐம்பொறிகளையும் கொண்டு ஏக காலத்தில் ஐந்து விடயங்களையும் அறிய வேண்டும். ஆனால் ஒரு காலத்தில் ஒரு விடயத்தை தான் உயிர் அறிகின்றது, அதுதான் அனுபவத்திற்கு பொருந்துகின்றது. ஒரு விடயத்தை அறியும் பொழுது அடுத்த விடயத்தை உயிர் அறிவதில்லை என்பதுதானே அனுபவம். நான் உங்களை கூட்டினேன், நீங்க கவனிக்கலையாங்க. இல்ல, நான் இதை வந்து என்னன்னு ரொம்ப ஆழ்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன், அதனால நீங்க கூப்பிட்டதை நான் கவனிக்கலங்கிறான். ஏன்னா ஒன்றை கூர்ந்து பார்க்கும் பொழுது அங்க செவி வந்து அது அதே நேரத்தில் வேலை செய்யாது. கண் ஒரு விடயத்தில் ஈடுபடும் பொழுது செவி அதற்குரிய விடயத்தில் ஈடுபட முடியாது. ஒரு காலத்தில் ஒரு விடயத்தை தான் உயிர் அறிய முடியும். ஒரு பொறியின் துணை கொண்டு ஒரு விடயத்தை தான் அறிய முடியும். ஆனால் சமணர் கூறுவது போல உடம்பெங்கும் உயிர் ஒக்க நிறைந்திருக்குமாயின் ஐந்து பொறிகளையும் கொண்டு ஐந்து விடயங்களையும் ஏக காலத்தில் அல்லவா அறிந்து வர வேண்டும். ஆகவே எடுத்த உடலளவு நிறைந்திருப்பது உயிர் என்பது இந்த காரணத்தினாலும் பொருந்தாது. ஏற்கனவே உறக்கம் போன்ற மற்ற அவத்தைகள் ஏற்படுவதனாலும் இந்த கருத்து பொருந்தாது, அப்புறம் இந்த காரணத்தினாலும் பொருந்தாது. நீ அடுத்தால பாருங்க, பெருகிடும் சுருங்கும் போதம் பேருடர் சிற்றுடற்கண். அப்ப சிறிய அளவு உடல் இருப்பவர்கள் வந்து குறைந்த அறிவு உடையவர்களா இருக்கணும், பெரிய உருவம் உள்ளவர்கள் அறிவு அதிகமானவர்களா இருக்கணும். அது மட்டுமா, விலங்குகள் பாருங்க ஐந்தறிவு கொண்டவை. அதை யானை எடுத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளவு பெரிய உடல், அந்த உடல் முழுக்க உயிர் நிறைந்திருக்கிறது அப்படின்னா, அப்ப இந்த யானைக்கு தான் நிறைய அறிவு இருக்கணும். யானை, திமிங்கலம், இந்த மாதிரி பேருடல் கொண்டவை அவையெல்லாம் வந்து நிறைய அறிவு படைத்தவையா இருக்கணும். ஆனா குட்டையா இருக்கிறான் யானையோடு ஒப்பிடும் போது மனிதன், அவனுக்கு அடங்கில யானை நடக்கின்றது. ஆகவே நடைமுறை வாழ்வுக்கு இந்த கருத்தெல்லாம் ஒத்து வரவில்லை. வறுமுடல் குறைக்க ஒக்க குறைந்து பின்மாயுமன்றே. அது மட்டுமா, இன்னொரு தடையும் இருக்கின்றது. உடல் உறுப்புகளில் ஏதேனும் குறைபாடு ஏற்பட்டால், உடல் உறுப்புகள் ஏதேனும் நீங்க நேர்ந்தால், அப்ப அதுக்கு தகுந்தபடி அறிவும் வந்து குறையணும். ஏன்னா உயிர் வந்து அறிவு மயமானதுதான். அறிவு மயமான உயிர் உடல் முழுக்க நிறைந்திருந்தது அப்படின்னு சொன்னா, அப்ப உடல்ல ஏதாவது ஒரு கை இலக்க நேரிட்டாலோ காலை இலக்க நேரிட்டாலோ அந்த அளவுக்கு அறிவும் வந்து குறையணும். ஆனா அதுக்கும் அறிவு குறைபாட்டுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆகையினாலே உடல் எடுத்த உடல் முழுக்க நிறைந்திருப்பது உயிர் என்ற கருத்தும் ஏற்புடையதாக இல்லை. அது மிக அருமையாக தர்க்க ரீதியாக ஆசிரியர் மறுத்தருளினார். இனி ஐக்கியவாத செய்வர்கள் அவர்கள் கூறுகின்ற கருத்தை பார்க்கலாம். அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால், உடம்பிற்குள்ளே அணு அளவிற்றாயிருப்பது உயிர் என்ற கருத்தும் பிழைன்னு பார்த்தோம். இது பாஞ்சராத்திரிகளாகிய வைணவர்களுடைய கருத்து. உடம்பிற்குள்ளே ஒரு குறிப்பிட்ட இடத்தில், அதாவது இதய தானம் என்ற அந்த ஒரு இடத்தில் மட்டும் தங்கியிருப்பது உயிர் என்று மிருதி நூலார் கூறினார்கள். அதுவும் பொருந்தாது என்று பார்த்தோம். எடுத்த உடல் முழுக்க நிறைந்திருப்பது உயிர் என்று சமணர்கள் கூறினார்கள். அந்த கருத்தும் பொருந்தாது என்று பார்த்தோம். இனி ஐக்கியவாத செய்வர்களாகிய வீர செய்வர்கள் கூறுவது என்ன என்றால், இவற்றுக்கெல்லாம் வேறாக கூற வேண்டும் என்றால், எங்கும் நிறைந்திருப்பது உயிர், இதைத்தான் ஐக்கியவாத செய்வர்கள் கூறுகின்றார்கள். எங்கும் உயிர் நிறைந்துள்ளது என்பது இவருடைய கருத்து. இதுவரை மறுத்த கருத்துக்கள்லாம் வந்து அவை மறுக்கப்பட வேண்டியவைதான். உயிர் அணு அளவிற்றாய் உள்ளது, ஓரிடத்தில் மட்டும் உள்ளது, எடுத்த உடம்புக்குள் மட்டும் நிறைந்துள்ளது என்று சொன்னதெல்லாம் மறுக்கத்தக்க கருத்துக்கள் தான். ஏனென்றால் உண்மையான கருத்து என்னவென்றால், எல்லா இடத்திலும் உயிரானது நிறைந்திருக்கின்றது என்பதுதான். ஆன்மா என்ற சொல்லுக்கே வியாபக பொருள் என்றுதானே அர்த்தம். அப்படிலாம் சொல்லி அவர்கள் தங்களுடைய கருத்தை நிலைநாட்ட வருகின்றார்கள். அந்த பாடலை பார்க்கலாம். எங்கும் தான் வியாபியாய் நின்று உணரும் இவ் ஆன்மா எண்ணில், தங்கிடும் அவத்தை போக்கு வரவுகள் சாற்றல் வேண்டும், பங்கமார் புலன் ஒன்றொன்றா பார்த்திடல் பகரல் வேண்டும், இங்கெல்லாம் ஒளிந்தான் நிற்பது எஞ்ஞனம் இயம்பல் வேண்டும். அற்புதமா சொல்றார் ஆசிரியர்.